శ్రీనాథాదిగురుసవిం గణపతి పీఠత్రయం భైరవం శ్రీగౌరం వటతత్రయం కలియుగం దూతీక్రమం మండలం వేదాన్వ్యక్తచతుష్కరస్యవగంభీరావళీ పంచకం శ్రీమన్మానిమంతరాజసహితం వందే గురుర్మండలం సింధూరారుణ విగ్రహాం వినయనాం మాణిక్యమౌళిత్వరస్తారానాయక శేఖరాం స్మితముఖీమాభీనవక్షోరుహాం పాణిభ్యామరిపూర్ణ రత్నగడకం రక్తోత్పలం బిభ్రదీం సౌమ్యాం రత్నగడత్త రక్తచరణాం ధ్యాయేత్ పరామంబికాం. సువాసిన్యత్తన ప్రీత ఆశోభన శుద్ధ మానస బిందుతర్పణ సంతుష్ట పూర్వజ త్రిపురాంబిక దశముద్రా సమారాధ్య త్రిపురా శ్రీవశంకరీ జ్ఞానముద్రా జ్ఞానగమ్య జ్ఞానజ్ఞేయ స్వరూపిణి యోనిముద్రా త్రికండేసి త్రిగుణాంబ త్రిగోణగా అనఘా అద్భుత చారిత్ర వాంఛితార్థ ప్రదాయిని అభ్యాసాతిశయ జ్ఞాత షడద్వాదీత రూపిణి. అంబాడియ రహస్య నామ స్తోత్ర వాగ్దేవి దేవిగల్ అంబాడియ ஒரு மகிமையும் வடிவத்தையும் அழகையும் வீரியங்களையும் பிரதிபாதனம் பண்றது மட்டும் இல்லாமல் பல ரகசியங்களான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்க. ரகசியமான விஷயங்கள் குருமுகைக வேத்யம்னு சொல்லியிருக்க. ஆனா பாஸ்கர் ராயர் இந்த சாஸ்திரநாமத்தில் சில விஷயங்களை அவர் வெளிப்படைய சொல்லிவிட்டார். சொல்லலாமாங்கிறது அப்புறம் அது எப்படி சொல்லியிருக்காருன்னா, யாருக்கு இதுல நிஜமாக ஒரு ஆர்வம் உள்ளோ அவளுக்கு அது புரியும்படி சொல்லியிருக்க. பகவத் ராமானுஜர் ரகசியத்ரயத்தில் ஒரு ரகசியமா இருக்கக்கூடியதான திருவெட்டாட்சர மந்திரத்தை குருமுகமாகத்தான் அறிய வேண்டும்னு சொல்லியிருக்கும் காலத்தில் எல்லோருக்கும் அது புரியட்டுமே, எல்லோரும் பரமபதத்தை அடையட்டுமே, இதை நான் சொன்னதுனால எனக்கு பாபம் வந்தா நான் நரகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவர் பல கோபுரத்துக்கு மேல எல்லோருக்கும் ஏறி எல்லோருக்கும் உபதேசம் பண்ணினார்னு சரித்திரம் இருக்கு. நம்ம மகான்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா, தனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, லோகத்தில் எல்லோருக்கும் க்ஷேமம் நடக்கணும், அது இது போல விஷயங்கள் சாதாரணமாக சொன்னாதானே தெரியும். சரி, அப்படிப்பட்டதான குரு நமக்கு கிடைக்கணுங்கிறது எங்க இருக்கு? அந்த குருவானவர் அனுபவாத்மகமாக மட்டும் இருந்தா போறாது, நமக்கு புரியும்படி எடுத்து சொல்லக்கூடியதான யோக்கியதை உள்ளவராகவும் இருக்கணும். நானே அனுபவிக்கிறேன்னு என்ன லாபம்? நாம் அதை அனுபவிக்கும்படி பண்ணணுமோ இல்லையோ? அதுக்காக என்ன பண்ணினார், சில விஷயங்களை தானே ரகசியமானு சொல்றேன்னு ஆரம்பித்தார். அப்படிப்பட்டதான ரகசியமான பகுதிகள் சிலது இங்கே வருது, அது இப்ப நம்ம பார்ப்போம். முதல்ல ஜானமுத்ரா ஜானகம்யா ஞான ஜேயஸ்வரூபிணி. அப்படி ஞான ஜேயஸ்வரூபிணி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஞானமும் ஞேயமும் ஞாதாவும், ஞாதான்னு சொல்லலாம், அந்த அறிபவனும் அறியப்பட பொருளும் அறியப்படும் பொருளும் அறிவும் அம்பாள் தான். இதுன்னா அந்நியாயமா இருக்கேன், நான் இதை அறிகிறேன் அப்படின்னா நமக்கு வருது, நான் இதாக முடியுமோ? நான் வேற, இது வேற. இதை அறியறதுங்கிற அறிவு வேற. இப்படி கிளியரா இருக்கும் பொழுது நானும் அம்பாள் தான், இதுவும் அம்பாள் தான், அறிவும் அம்பாள் தான் சொன்னா எப்படி சார் ஒத்துக்கொள்ள வேண்டாமா? நீங்க கேட்கறது கேட்கும் பொழுது என் மனசு ரிஜெக்ட் பண்ணிட்டுன்னா இது பொருந்தாதுன்னு சொன்னா நான் எப்படி கேட்பேன்? அதுக்கு சொல்றார், ஞான ஜேயஸ்வரூபிணி எப்படி தெரியுமோ? உலகம் எல்லாம் அம்பாள் படைச்சிருக்கா? அம்பாள் படைச்சிருக்கான உலகத்திற்கு ஒவ்வொரு பொருளையும் அம்பாள் இருக்காளோ இல்லையோ? குடத்துல ஒவ்வொரு மூலையிலையும் மண் இருக்கோ இல்லையோ? வேட்டியில ஒவ்வொரு இடத்துலயும் நூல் இருக்கா இல்லையா? அதே போல படைச்சதான எல்லா பொருளையும் அம்பா இருக்காடோ இல்லையா? சோ ஞேயம் எல்லாம் என்ன? அம்பா. இந்த ஞேயத்தை கீதையில சொல்லும்பொழுது ஞேயம் எத்தத் ப்ரவக்ஷாமி யத் ஜ்ஞாத்வா அமிர்தம் அச்சுதே உச்சதே அநாதிமத் பரம் பிரம்மா நசத்தன்னாசத் உச்சதே. இது சத்தம் இல்ல அசத்தம் இல்ல, சத்தம் அசத்தம் இல்லைன்னா அது எப்படி? சர்வத பாணி பாதம் தத் சர்வதொட்சிரோ முகம் சொல்ற. அது மாதிரி ஞேயமான ஸ்வரூபம் எதுன்னா அம்பாள். உலகத்துல நீங்க எதை பார்த்தாலும் அது அம்பாள் தான். நீங்க அம்பாள் பார்க்க மாட்டேங்கிறாள். ஏண்டான்னார், பல நாட்களாக அதுல வந்து வேற சம்ஸ்காரத்தினார். வளைய பார்த்து இது வளைங்கிறளை தவிர தங்கம்னு சொல்றோம். மூக்குத்தீய பார்த்து இது மூக்குத்தீங்கிறள தங்கம்னு சொல்றோம். ஏன் தங்கம் தெரியாதவங்களுக்கு தெரியுமே? பல்லாயின சொல்ல தவிர மண்ணுனால உண்டானது மண்ணுன்னு யாராவது சொல்றாளா? குடத்தை பார்த்து மண்ணுன்னு சொல்றாளா? அந்த குடம் எது என்னதுப்பா எப்படி பண்ணது? அது மண் குடம் அப்படின்னு பின்னால சொல்ற. ஆனா குடத்தை பார்த்ததுமே குடம்ங்கிற அறிவு வருது தவிர மண்ணுங்கிற அறிவு வரமாட்டேங்கிறது. ஏன் வரல? என்ன பல நாட்களாக குடம் குடம்னு பார்த்து பார்த்து வழக்கம் சார், வேற ஒண்ணும் இல்ல. சோ நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடியதான் இந்த வாசனைகள்லாம் எப்படின்னா பல பல ஜன்மாக்களாக நம்ம அப்படியே பழகிட்டோம். அவ்வளவுதான் விவகாரம். உண்மையை தெரிந்தோமே ஆனால் அதுக்கப்புறம் அது இல்லைன்னு தெரியும். ஆகையால் உலகம் முழுக்க என்ன இருக்க? அம்பாள் தான். சர்வதப்பாணி பாதம் தத் சர்வதொட்சிரோ முகம் எல்லா பக்கத்திலையும். இது முதல்லயே சொல்லிருக்கேன், விஸ்வரூபாஜாகரணி உலகமெல்லாம் அம்பாள் ஸ்வரூபம். ஆகையால் ஞேயம் எல்லாம் என்னாச்சு? அம்பாளே ஸ்வரூபம். ஞானம்னு சொல்றா, அதுக்கு முன்னால ஞானத்தை அரிபவன் யாருன்னு. அரிபவன் நம்ம சொல்றோமே, அரிபவன் யார் தெரியுமோ? உங்க மனசு. மனசானது அந்த மனசுக்குள்ள அந்த அம்பாளுடைய பிரதிபிம்பம் இருக்கு. அந்த மனசுக்குள்ள பிரதிபிம்பம் வந்ததுமே நான் அப்படிங்கிறது. இந்த நான் நீங்க சொல்ற, அந்த நான்ல ஜடாம்சமும் இருக்கு சிதம்சமும் இருக்கு. மனசுங்கிறது ஜடாம்சம், அதுக்குள்ள அம்பாளுடைய பிரதிபிம்பங்கிறது சைத்தன்யாம்சம். ஆகையால் அங்க இருக்கிறது யாரு? அம்பாள். இந்த நடுவுல ஞானம்னு சொல்றேன் பார்த்தல, இந்த ஞானம் என்ன தெரியுமோ? ஒரு பொருளை பார்த்ததுமே மனசு அந்த புலன் வழியாக அந்த இடத்துக்கு போறது. குடத்தை நீங்க பார்த்தால் மனசு கண் வழியாக குடத்துக்கிட்ட போறது. குடம் மாதிரி ஒரு உருவத்தை அடையுது. எப்படி? குளத்துல இருக்கக்கூடியதான ஜலமானது வாய்க்கால் வழியாக வந்து அந்த ஒரு வயல் இருந்தது. ஏன்னா அந்த வயல் எந்த ஆகாரத்தில் இருக்கோ அந்த ஷேப் அடையிறதோ இல்லையா? அந்த ஜலமானது வயல் மாதிரி ஆயிடுதுன்னா ஏன் ஆயிடுத்து? வாய்க்கால் வழியாக ஜலம் வந்தது. அந்த ஜலமானது வயல்ல விட்டதுமே வயல் ஆக்காரம் ஆச்சு. அதே போலதான் உங்க மனசு எதை பார்க்கிறீங்களோ அந்த ஆக்காரம் ஆயிடுச்சு. அதனால்தான் வீட்டுக்கு வந்து என்ன அழகா இருந்து தெரியுமோன்னு, அது இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்ற பொருள் தான் கண்ணுக்கு எதிர்க்க இல்லையே. எப்படி நீங்க சொல்றேன்? உங்க மனசானது அவ்வுருவத்தை அடைந்தது. அந்த உருவத்தை அடைஞ்சது பார்த்தால அதுக்குத்தான் அறிவுன்னு. சோ இப்ப அறிவும் அம்பாள், அறியக்கூடியவனும் அம்பாள், அறிந்த பொருளானதும் அம்பாள். ஞாத்ரு ஞேயஸ்வரூபிணி. இந்த உண்மையை அறிந்தவர்கள், அந்த அம்பாளுடைய நிஷ்கலமான ஸ்வரூபத்தை அறிந்தவர்கள் எப்படி இருக்கனர்? ஆத்மா ராமாஷ்டமுனய நிர்கிரந்தா அப்யுருக்ரமே குர்வந்தி அஹைதுகீம் பக்திம் இத்தம் பூத குணோ ஹரிஹி. சுகஸ்வாமி சொல்றார், ஆத்மா ராமாஷ்டமுனய, ஆத்மாவிலேயே ரமித்தின் இருக்கிற மகர்ஷிகள். ஆத்மா ராமஹ ஆத்ம கிரீடா ஆத்மரதிஹீன் உபனிஷத்துல சொல்லிருக்கோம் இல்லையோ, அப்படி மகான்கள் எல்லாம். நிர்கிரந்தா அப்யுருக்ரமே, கிரந்தி பேதம் ஏற்பட்டிருக்கு, ஞானம் வந்தாச்சு. இருந்தாலும் அந்த மகாவிஷ்ணுடைய உருக்கிரமனுடைய ஒரு ஆசை இருக்கு. அவருடைய உருவத்தை நினைச்சு நினைச்சு, அவளுடைய குணத்தை நினைச்சு நினைச்சு, குர்வந்தி அஹைசுகியும் பக்தியும் ஏன்னர் இத்தம் பூத குணோஹரிஹி, அப்படி அந்த பகவத் ஸ்வரூபத்தை அறிந்து அதிலேயே ரமித்துக் கொண்டிருக்கா. இதுதான் ஞானஜேய ஸ்வரூபடியை நம்ம பார்க்க வேண்டியது. ஞானம் ஞேயம் திருக் திருஷ்யம் ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்க. இப்படிப்பட்டதான சகல ஸ்வரூபமா வளர்க்க. ஒரு இடத்துல நீங்களாக இருக்கு, இதுவாக இருக்கு, அதுவாக இருக்குன்னு மட்டும் சொல்ல வேண்டாம், எல்லாமே அம்பாளாகத்தான் இருக்கு. இது ஒரு ரகசியமான ஸ்வரூபம். என்ன சர்வம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொன்ன பிறகு சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானி சாந்த உபாசிதா அப்படின்னு உபனிஷத்துகள்லாம் சொன்னதான ஸ்வரூபத்தை இந்த நாமா சொல்றது. அதுக்கப்புறம் யோனிமுத்ரா திரிகண்டேசி திரிகுணாம்பா திரிகோணகா அடுத்ததான ஒரு நாமா யோனிமுத்ரா. பத்து முதிரைகள் முன்னால நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு முதிரைக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. அந்த முதிரைகளுடைய ஒரு ஸ்வரூபமும் அதனுடைய மந்திரங்களும் அந்த ஆவரண தேவதைகளும் அங்க இருக்கக்கூடியதான சக்கரேசிகளையும் இவைகள்லாம் நம்ம திரிபுரா திரிபுரேசி திரிபுர சுந்தரி திரிபுரவாசினி திரிபுராஸ்ரீ திரிபுரமாரினி திரிபுரா சித்தா திரிபுராம்பா மகா திரிபுர சுந்தரி எனக்கூடியதான அத்தனை தேவதைகளையும் முன்னால தசமுத்ரா சமாராத்யா எனக்கூடிய நாமாவத பார்த்தோம். அதுல பத்து முதிரைகள்னு சொல்லி அதுக்கு மூலமான ஒரு முதிரை சொல்றாரு யோனி முத்ரான்னு. இந்த முதிரைகளை சொல்லும் பொழுது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், சரீரத்துல ரெண்டு பக்கத்துக்கும் சமானமாக வேலை செய்யணும். அதனாலதான் முதிரை எப்பவும் ரெண்டு கையிலையாலையும் போடணும். ஒரு கையால முதிரையை நம்ம போடுறது சார். அப்ப சரீரத்துக்குள்ள மனசானது ரெண்டு பக்கமும் சமானமாக பிரவகிக்கணும். அதில் சர்வ சங்கோபிணி சர்வ வித்ராவணி சர்வாகர்ஷணி சர்வாக்லாதினி சர்வமாதினி எல்லா முதிரைகளும் நீங்க போடும் பொழுது ரெண்டு கையிலையும் சமானமாக, ஒரு கையில ஒரு மாதிரி ஒரு கையில ஒரு மாதிரி சொல்றதில்ல. அதுபோல போடுற முதிரை இருக்கோ கிருதயன் மகாசரிசாக ஒரு கையால் தான் போடுறாள். அந்த பூத பலியை கொடுக்கற காலத்துல ஒரு கையால ஒரு மாதிரி மேல கையை தூக்கிற ஒரு கையில கீழே வைக்கிறது. ஏன் தாக்கிண்டா இருக்கள்? சின்ன குழந்தைகள் சுப்பு வச்சு விளையாடுற போலதான் பண்ணிட்டு இருக்க. வஸ்துதாக பார்த்தா என்ன, இவைகளுக்கு தத்துவம் உண்டு. இந்த யோனி முத்ரான்னா என்ன அர்த்தம்? இதுல சில ரகசியங்கள் இருக்க. யோனின்னா ஜெகத்காரணம்னு அர்த்தம். யோனிஷ்டி கீயதே சூத்திர பாஷ்யத்துல சொல்லிருக்க, சாஸ்திர யோனித்வாத் மூணாவது சூத்திரத்துல சொல்லியிருக்க. இந்த யோனின்னு என்ன அர்த்தம்? காரணம்னு அர்த்தம். அந்த காரணஸ்வரூபத்தை அறிந்து கொண்டால் அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷமா. நமக்கு எல்லாம் காரியம்தான் அறியணுமே தவிர காரணத்தை அறியறது இல்ல. ஜிலேபி நன்னா இருக்குன்னு சாப்பிடுறாள், ரசகுல்லா என்ன ஆனந்தமா இருக்குங்கிறாள். ஆனா இது எதனால பண்ணினா எப்படி பண்ணினான்னு தெரிஞ்சுக்கிறோம். பழைய நாள்ல இது கேட்பா, இது எப்படி பண்றது என்னன்னு பெரியவர்களை கேட்பா. இப்பதான் நம்ம கேட்க வேண்டானே. இன்டர்நெட்ல ஆர்டர் பண்ணினா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துறான். அது எதுல பண்ணினா என்ன அப்படிங்கிற அபிப்பிராயம் வந்துருச்சு. இப்ப புதுசா இருக்கக்கூடியதான புருஷாளுக்கு இந்த குழந்தைகளுக்கு இது காரண ஜானம்ங்கிறதே கிடையாது. ஏதோ இருக்கணும், சாப்பிடணும், அனுபவிக்கணும், சௌக்கியமா இருக்கணும்ங்கிற ஆளை தவிர எப்படி பண்ணிட்டு ஏன் பண்ணணும் இதனால என்னென்ன லாபம் இவைகள்லாம் தெரியும். ஆனா இந்த காரண ஜானத்தினால மனுஷாளுக்கு க்ஷேமம் ஏற்படுறது. அன்னேன சௌமிய சுங்கேன ஆபோ மூலமத்விச்சா அத்திய சௌமிய சுங்கேன தேஜோ மூலமன்விச்சா தேஜசா சௌமிய சுங்கேன சன்மூலமன்விச்சா சதாயதனா தன்மூலா சத் பிரதிஷ்டிதா அப்படின்னு சாந்தோக்கியோபனிஷத்துல எல்லாத்துக்கும் காரணமா அந்த ஸ்வரூபம் தான் இருக்குன்னு இது அறையணும். ஆகையால் நம்ம ஏதாவது பார்த்து ஒரு புஸ்தகத்தை பார்த்தீங்களா, இந்த புஸ்தகம் எங்கிருந்து வந்தது? புஸ்தகம்னா பேஜஸ், வெறும் காகிதங்கள், பைண்ட் பண்ணினதான காகிதங்கள். இந்த காகிதங்கள் எங்கிருந்து வந்தது? மரத்துல இருந்து வந்தது. மரம் எங்கிருந்து வந்தது? பூமியில இருந்து வந்தது. பூமி எங்கிருந்து வந்தது? ஜலத்துல இருந்து வந்தது. ஜலம் நெருப்புல இருந்து, நெருப்பு வாயுல இருந்து, வாயு ஆகாசம், ஆகாசம் வந்து பிரம்மத்துல இருந்து, அதுக்கப்புறம் போக முடியாது. சாகாஷ்டா சாபராகதி. ஒவ்வொரு பொருளும் நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வழியாக மூல ஞானம் வரணும். இதான் நீங்க மனநம் பண்ண வேண்டிய. மனநம் எப்படி பண்ணணும்னு கேக்குறதா, எதை நீங்க பார்த்தா கடைசியில் அது எங்க ஒவ்வொன்னு வழியாக காரண வழியாக பிரம்மத்துக்கு போறோம். இந்த காரண விசாரம் இருக்கு பார்த்தா, இதான் யோனி முத்ரா. யோனின்னா காரணம். ஆகையால் முதம் ராதி யோனி யோனவு முதம் ராதி. இந்த காரண ஜானத்தினால மனுஷாளுக்கு அம்பாளுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. நவம முத்ரா ரூபாவா ரெண்டாவது அர்த்தம். ஒன்பதாவது முத்ரை. முதல்ல என்ன சொன்னீங்க? சர்வசந்தோபிணி சர்வாகர்ஷணி சர்வ வித்ராவணி சர்வாக்லாதினி சர்வசோமோகினி இப்படின்னு பத்து முத்திரைகள்ல ஒன்பது ஒன்பதாவது முத்திரமாக இருக்கு. இது ஒண்ணு. இது வரைக்கும் ரெண்டு அர்த்தம் சொல்லிட்டேன். மூணாவது காமகலாஸ்வரூபம் ஒரு ஸ்வரூபம். இந்த காமகலாஸ்வரூபத்தில் சுக்லபிந்து ரத்த பிந்து மிஸ்ர பிந்துன்னு ரெண்டு இருக்கு. அது ஹிரீமோ ஈமோ எழுதினா மேல ஒரு பிந்து இருக்கு பார்த்தா அதுக்கு சுக்லபிந்துன்னு பேரு. அந்த ஈ கீழே எழுதுறப்ப அது கீழே ஒரு ரவுண்ட போட்டுதானே கீழே போடுற, அதுக்கு ரத்த பிந்துன்னு பேரு. இந்த நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு பிந்துகள் பார்த்தா இதுக்கு மிஸ்ர பிந்துன்னு பேரு. சுக்லபிந்து மேல கீழே இருக்கிறது ரத்த பிந்து, நடுவில் இருக்கக்கூடியது ரெண்டு விசர்க்கம். அந்த பிரகாச விசர்க்க சாமரஸ் இந்த மேல இருக்கிற பிந்துனுடைய பிரதிபிம்பமானது கீழே இருக்கக்கூடியதான பிந்து. இந்த மேல இருக்கக்கூடியதான பிந்து இருக்கு பார்த்தா இது பிரம்ம பிந்துன்னு சுக்லபிந்து. அது இந்த விசர்க்கத்தோட சேர்ந்து தத்வாக் விசர்கோ மகதம் மனோலிபே அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ரகசியமா சொல்ற. அந்த பிந்துவானது கீழே வறுமையானால் அதனுடைய பிரதிபிம்பம் அது ரத்த பிந்துவா மாறும், அத அந்த யோனியானது மறக்கிறது. ஆகையால் இந்த ஒரு ரகசியார்த்தம் இருக்க இதுக்கும் யோனி முத்ரான்னு பேர். யோனிரேவ முத்ரா ஆச்சாதிகா யத்ய பிந்தோஹோ தத்ரூபாவா, இது ரகசியம். ஆனா அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார். இப்ப என்ன புரிஞ்சிருக்கு என்னங்கிறது அப்புறம் குருமுகமா தெரிஞ்சுக்கலாம். இது போல ஒரு விஷயம் இருக்குன்னு நமக்கு தெரியுமே அது வரைக்கும். அதுக்கப்புறம் குதமேற்றாந்தரம் யோனிருத்தியே, இந்த அங்கநியாச கரநியாசங்கள் பண்ணும் பொழுது நம்ம அங்கநியாசங்கள் ரிஷியே தலையில தியானம் பண்றோம் பிரம்மரந்திரத்தில். ஏன் அதான் குருஸ்தானம், இந்த மந்திரத்துக்கு குருவா இருக்கிறவர் அவர். ஆகியால் ரிஷிய அங்கே இருக்க விஸ்வாமித்ரோ ரிஷி அப்படின்னு சொல்றோம். அனுஷ்டுப் சந்தா சந்தஸ்னு இந்த மந்திரத்தில் எத்தனை எழுத்து இருக்கு. அதுக்கப்புறம் காயத்ரி தேவதா இதை எத்தனை சொல்றோம். அதுக்கப்புறம் பீஜம் சக்தி கீழகம்னு மூணு சொல்லிட்டு. பீஜம்னா என்ன அர்த்தம், வேத என்ன அர்த்தம், இந்த நியக்ரோத பலமாகரா இவ்வளவு பெரிய உலகமானது ஒரு சின்ன பிரம்மத்திலிருந்து உருவமே இல்லாதான பிரம்மத்திலிருந்து எப்படி வர முடியும். பிரம்மம்னு சொல்றேன், அதுக்கும் சப்தம் ஸ்பர்சம் ரதம் கந்தம் ஒண்ணும் இல்லைங்கிறேன், அதுலிருந்து எப்படி வரும் அப்படின்னு சந்தேகத்தை கேட்கிறான். என்ன சொன்னார், எதற்கா ஒரு ஆலமரம் இருக்க போய் ஆலம் விதைய கொண்டு வார், ஆலம் பழத்தை கொண்டு வந்தார், உடனார் உடச்சர் சிந்தி உடச்சார், அது என்ன இருக்காரு சூக்ஷ்மா இமே தானா, சூக்ஷ்மமான தானங்கள் விதைகள் இருக்கு அதையும் உடனார், ஒரு விதைய உடச்சான், இது என்ன இருக்குன்னா நான் கிஞ்சி ஜாஸ்தி ஒண்ணுமே இல்லைன்னு. ஒண்ணுமே இல்லைங்கிறிய இதுல தானே ஏஷமகான் நியக்ரோதோ திஷ்டதி, இவ்வளவு பெரிய ஆலமரமானது இந்த ஒண்ணுமே இல்லைங்கிறிய இதுல இருந்தானே வந்தது, ஒத்துக்கிறியா ஒத்துண்டு தானே ஆகணும். ஸ்ரத்தஸ்வ சௌமியா சொன்னது கேளுண்ட, ஸ்ரத்த இருந்தா தான் விஷயம், குருவாக்கியத்திலையும் சாஸ்திரத்திலையும் ஸ்ரத்த இருக்கணும். அந்த ஸ்ரத்தமான பிறகு இந்த சின்ன பீஜத்திலிருந்து இந்த விதையிலிருந்து இவ்வளவு பெரிய ஆலமரம், அடிக்கட்ட வேர்கள் கிளைகள் இலைகள் துளிர்கள் காய்கள் இத்தனை இருக்கக்கூடியதான இவ்வளவு பெரிய ஆலமரம், அதுக்குள்ள எத்தனை பட்சிகள் இருக்கு எத்தனை பிரதார்த்தங்கள்லாம் இருக்கு. ஆனா அந்த ஆலமரம் தன்னுடைய நிழல்ல இன்னொரு மரத்தை வளராம விடுறதோ இல்லையோ, அது நல்ல குணமும் இருக்கு கெட்ட குணமும் இருக்கு, வளரம் முழுக்க ஆலமரம் நிழல்ல இன்னொரு மரம் வளராது. இவ்வளவு பெரிய உலகமா இவ்வளவு பெரிய பதார்த்தமும் இருக்க இதைகள்லாம் இந்த சூட்சமான பதார்த்தத்திலிருந்தெல்லாம் வந்தது. அதே போல இந்த மந்திரமானது உங்களுக்கு பலிக்கிழமையானால் இந்த பீஜம் எனக்கூடியதான நாபியில தொடரணும். ஆகையால் நாபியில ஏன் தொடரணும், இங்கத்தான் 72,000,000 நாடிகளுக்கு மூலஸ்கந்தம் வைத்திருக்கு. இந்த தொட்டெல்லாம் அத்தனை நாடிகளுக்கும் சஞ்சாரம் ஏற்படும். அதனால அதுக்கப்புறம் நம்ம என்னத்தான் பண்ணி வச்சாலும் அது செலவாயிட்டே இருக்கு, ஆத்துல காசு வந்துட்டே இருக்கு, அது வருது இது வருது சம்பளம் வருது எதுவும் பண்ணிட்டு இருக்கு, ஆனா என்ன நிக்க மாட்டேங்கிறது சார். இந்த பக்கம் வந்துட்டே இருக்கு, இந்த பக்கம் போயிட்டே இருக்கு. நின்னா வம்புன்னு வச்சுங்களேன், அது டினாமினேட்டைஸ் பண்ணிட்டாருன்னா அது வம்புன்னு விவகாரம் இருந்தாலும். ஆனா என்ன ஆச்சுன்னா வந்துட்டே இருக்கு போயிட்டே இருக்கு, நிக்க மாட்டேங்கிறது ரொம்ப பேர் கவலைப்படுறோம். அதே போல நம்ம மந்திர சக்தியானது நீங்க ஜபம் பண்ணின பிறகு அந்த ஜபமானது மறுபடியும் வேஸ்டா போயிடுதுன்னா என்ன அர்த்தம்? அது போகாம நம்ம கிட்ட இருக்கணும்னு சொன்னா அதுக்கு கீழக்கம்னு இந்த சக்தின்னு ஒண்ணு. இந்த சக்தியானது என்ன பண்ணும், இரண்டு காலில் கட்ட வரல, அது வலது கால் கட்ட வரல வலது கையாலையும், இடது கால் கைய கட்ட வரல இடது கையாலையும் தொடரணும். இது என்னன்னா இந்த மனுஷனுக்கு சக்தி இங்க இருக்க கால் கட்ட வரல இருக்கு. இந்த விரல்கள் போயிடுத்துன்னா உங்களால நிக்க முடியாது. இந்த பொய்க்கால் குத்துறதுக்கு பத்தில அவன் என்ன வெறும் கட்டையை தான் வச்சுட்டு இருப்பான், அது எதுவும் ரொம்ப நேரம் நிக்க முடியாது. காலுக்கு பகவான் என்னமா தயார் பண்ணிருக்காருன்னா நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்காக காலில் இதெல்லாம் வச்சுட்டு இருக்க. ஆனா இந்த கட்ட வரல் வழியாகத்தான் பிராணன் உள்ள போறது. அங்கேதான் பிராண சக்தி இருக்கு. எத்தனை சக்தி இருக்க? மூணு சக்தி இருக்கு. ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியாசக்தி. ஞான சக்தி மனசு, இச்சாசக்தியானது மனசுல இருக்கக்கூடியதான புத்திங்கிறது, கிரியாசக்தி சரீரம் முழுக்க இருக்கக்கூடியதான பிராணம். இந்த பிராணமானது அம்மா வயசுல நீங்க இருக்கும் பொழுது கால் கட்டவர்கள் வழியா உள்ள போயிருக்காங்க. அதனால கால இருக்கக்கூடியதான கட்டவர்கள் தொடரணும்னு சொல்லியிருக்க. இது ஆனப்புறம் கீழக்கம்னு ஒண்ணு இருக்கு. கீழக்கம்னா என்ன? இந்த சக்தி உங்க சரீரத்தை விட்டு வெளியில போகப்படாது. இங்க ஜபம் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஏதோ 10 பண்ணலாமா 20 பண்ணலாமாங்கிற 10 குருவுக்கு 5 எனக்கு 3 ஒண்ணு உங்களுக்குங்கிற இவ்வளவு மினிமம் 300 பண்ணணும். என்ன சஹசிரம் வா த்ரிசதம் சதமேவவா, ஒரு 1000வது பண்ணணும். அப்பத்தானே மனசுல ஒரு சக்தி சேரும். இந்த சக்தியானது நீங்க கோபிச்சுண்டாலோ வேற விதமா இருந்தாலோ நம்ம சரீரத்தை விட்டு வெளியில போயிடுதேனா நம்ம பண்ண சக்திக்கு போயிடுமோ இல்லையோ, அது போகாம இருக்கணும்ங்கிறதுக்காகத்தான் கீழக்கம்ங்கிறது. இந்த கீழக்கம்ங்கிறது எப்படின்னா கிராமாந்தரத்துல பெரிய கதவு இருக்கும். அந்த கதவுக்கு பின்னால ஒரு இரும்புனால ஒரு இது பண்ணி வச்சிருப்ப, அதை வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு கொக்கி போடுவா, அதான் கவச்சம்னு பேரு. அதுக்கு வெளியில உள்ள இருக்கக்கூடியதான் அந்த இரும்பு கட்டை இருக்கிற தேவை, அதுக்கு அர்கலம்னு பேரு. அதுல நீங்க போடக்கூடியதான் ஒரு கொக்கிக்கு கீழக்கம் இருந்து. சோ கவச்ச அர்கள கீழக்கங்கள். துர்காஸ்திரி படிக்கிற ரொம்ப பேர் போன் பண்ணுவான், இது படிக்கணுமா வேண்டாமா? ஏதோ ஒண்ணு அட்லீஸ்ட் படிக்கணும்னு கேட்கறதே அதே சந்தோம். எப்பாதம் பதமேவா அம்பாள நினைச்சுண்டாலே போறோம். ஆனா நியாயமா என்ன பண்ணணும், முழுக்க படிக்கணும். இந்த கீழக்கம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னேன். அதே மாதிரியே இந்த கீழக்கமானது நம்ம சரீரத்துல எங்க இருக்குன்னா சுவாதிஷ்டான ஸ்தானத்துல இருக்கு, மூலாதாரத்தை கொஞ்சம் மேல. அதனால அந்த இடத்துல இத நியாசம் பண்ணணும். சோ ரிஷி சந்தசு தேவதை பீஜம் சக்தி கீழகம், அந்த கீழகம் இருக்கு, அதே அந்த யோனிஸ்தானத்துல பண்றாள். இந்த பாருங்க, மந்திர தோஷ நிராசார்த்தக தன் முத்ரா முத்ரண பிரகார குருமுகைக வேத்ய அஸ்தி தத்ரூபம். இது இவ்வளவு தூரம் சொல்லவேன்னு புரியாது. மந்திர தோஷம்னா மந்திரத்துக்கு தோஷம் என்ன? மந்திரத்துக்கு தோஷம் நீங்க கோபிச்சா அது கோபிச்சுண்டா போயிடும். நீங்க பண்ற ஜபமானது இன்னொருத்தர் கோபிச்சுண்டா அந்த ஜபத்தினுடைய சக்தி எல்லாம் போயிடும். அதே போலயே தகாத காரியங்களை ஏதாவது பண்ணினே ஆனால் பொய் சொன்னா போயிடும். வம்பா இருக்கே சார், ஆமா ஜலம் நிறைய கும்பத்துல குடத்துல ஜலத்தை ஒப்பி வச்சிருக்கு. ஆனா என்ன பண்ணினா அந்த மாமி போறப்ப தெரியல, அந்த பக்கம் போறப்ப மெல்லமா அந்த மாமியனுடைய புடவை இருக்கு பத்தில, அந்த புடவையானது அந்த குழாக்கு மாட்டின்றது. வேகமா போறப்ப குழா திறந்துருது, டிராப் டிராப்பா டிராப் டிராப்பா எல்லாம் பழுது. ஜல் நான் ரொப்பி வச்சேனேன்னா ரொப்பி வச்சா என்ன பிரயோஜனா? அப்ப விவகாரம்னா அந்த குடமானது வேற எங்கேயும் போகாம நீங்க பாத்துக்கணும். அதனாலதான் நாங்க புடவை கட்டுறது வேண்டாம். இந்த வம்பெல்லாம் வருமே என்ன, அந்த மேல ஒரு துண்டு போட்டுக்கிறேன், அதுக்கேற ஒரு சுண்ணியோ ஏதோ ஒண்ணு வைக்கிற, அது இருக்காதா? இந்த விவகாரம் அதுல இல்ல, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். மந்திரத்தை ஜபம் பண்ணின பிறகு அந்த மந்திர சக்தி நம்மகிட்டயே இருக்கணும். இந்த நம்மகிட்டே இருக்கணும், இது போகப்படாதுங்கிறதுக்காக நீங்க பண்ணக்கூடியது கீழகம். அந்த இடத்துல இப்படி நியாசம் பண்ணணும். அந்த யோனிஸ்வரூபத்தில் பண்றது இடத்துல பண்றதுனால யோனி முத்ரான்னு பேர். மந்திர தோஷ நிராசார்த்தா தன் முத்ரண பிரகாரா குருமுகைக்க வைத்தியா அஸ்தி தத்ரூபாவா. இப்படி சில ரகசியமான அர்த்தங்களை சொல்லிட்டார் பாஸ்கர். ஏன்னா இது நான் சொல்றதில்ல, தந்திரத்திலே சொல்லி அச்சுட்டார். சம்ஸ்கிருதம் படித்தவா தெரிஞ்சின்றவா தந்திரத்தில் படிச்சு சொல்ற. அந்த தந்திரத்தில் ஸ்லோக ரூபமா இருக்குது. இது சில ஸ்லோகங்கள்லாம் நேரா சொல்ல மாட்டேன். வியாக்குலாட்சரம் எழுத மாத்தி மாத்தி சொல்றா. என்னடா இப்படித்தானே நிறைய விவகாரங்கள் சீக்கிரட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பணத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு நேரம் இவ்வளவு அனுப்புறேன், இப்படி அனுப்புறேன், இங்க இருந்து அனுப்புறேன் சொல்ல மாட்டேன். அது ஒரு கோடு வேர்ட்லாம் அனுப்புவான். அது அவனுக்கு தெரியும் எந்த தினத்துல எந்த கோடு உபயோகப்படுத்துவேன். ஒரு நாளைக்கு மலையாளம், ஒரு நாளைக்கு கன்னடம். ஏன்னா அந்த பக்கத்தில் இருக்க தெரிஞ்சுக்க கூடாது பாருங்க. இப்படி ஈங்கிற விவகாரங்கள்லாம் இப்படி லோகத்தில் நீங்களே பண்ணிட்டு இருந்தேன்னா பழைய நாள்ல தந்திர தயஞ்சனுக்கு மகான்கள் பரமேஸ்வரனுக்கு தெரியாது அதெல்லாம். ஆகையால் அந்த அங்கே இருக்க வியாக்குலாட்சரத்தை படித்த மகான்கள் தெரிஞ்சிருப்பா. அந்த தெரிஞ்சின்ற விஷயம் சாதாரண மனுஷர்களுக்கும் தெரியட்டுமே அப்படின்னு ரகசியமா தெரியும். இது ரொம்ப ரகசியமான விஷயம். ஏன்னா இதுவரைக்கும் இது நடந்ததான 968 நாமாக்கள் இதை சொல்லல, இனிமேல சொல்றோம் அவட. அதுக்கப்புறம் திரிகண்டேஷி 9 முதிரை சொல்லிருக்கேன். 10வது முதிரைக்கு திரிகண்டா முத்ரான்னு பேர். இந்த திரிகண்டா முத்ரான்னா என்னன்னு மூணு கொம்பு தெரியும். அந்த முத்திரையை போட்டா கைகள்ல மூணு கொம்புகள் தனித்தனியா தெரியும். அந்த மூணு கொம்புகளும் என்னன்னா மூணு கூட்டங்கள். மந்திரத்தில் இருக்கக்கூடியதான மூணு கூட்டங்கள், 3 divisions. கூட்டம்னா என்னன்னு மூணு 3 divisions. முதல்ல இருக்கக்கூடியது வாக்பவ கூட்டம், 2வது இருக்கிறதுக்கு அமரக கூட்டம், 3வது இருக்கக்கூடியது சக்தி கூட்டம். இந்த வாக்பவ காமராஜ சக்தி கூட்டங்கள் மூணும் ஒரு இடத்திலேயே ஒரே சமயத்திலேயே தெரியக்கூடியது திரிகண்டா முதிரையில. முதல்ல தந்திரங்கள்ல திரிகண்டா முதிரை தான் சொல்லியிருக்க. அந்த திரிகண்டா முதிரையிலிருந்து மீதி முதிரைகளை டெரைவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனா சொல்லிக் கொடுக்கிறப்ப எல்லோருக்கும் குரு என்ன சொல்றாருன்னா முதல்ல யோனி முதிரை தான் சொல்லிக் கொடுப்பார். என்ன சார் அங்கே ஒன்னு இருக்கு இங்கே ஒன்னு இருக்குன்னா அது புஸ்தகத்தில் இருக்கிற தியரி. இங்க ஆக்சுவலா வரக்கூடியது பிராக்டிக்கல். அதனால இப்படி வரும்படி பண்ற. அதுல இருக்கக்கூடியதான திரிகண்டேசி, அதான் திரிகண்டாக்கியா தசம்யா முத்ரையா முத்ராயா ஈஷி சுவாமினி. திரிகண்டா முத்ரைக்கு அதிபதியா இருக்கிறவள். திரையாணாம் சோம சூரிய அனலாக்கிய மந்திராணா மந்திர கண்டானாம் ஈஷீஷ. அம்பாளுக்கு மூணு கண்கள். அந்த மூணு கண்ணும் சோம சூரியாக்னி லோச்சனான்னு சொல்றேன். அதே போல இந்த திரிகண்டா முத்திரையில் இருக்கக்கூடியதான மூணு கண்டங்களும் சோமகண்டம், அதே போலயே சூரியகண்டம், அக்னிகண்டம் அப்படின்னு மூன்று கண்டங்களோட கூடியிருக்கு. ஏதானாம் ஈஷிவா எப்படி திரிகுண்டேஷி. அதுக்கப்புறம் திரிகுண அம்பா திரிகோணகா. திரிகுணா அம்பா ரெண்டு நாமாக்கள். திரிகுணா திரையோ குணா எஸ்யாம் சா திரிகுணா. மூணு குணங்களும் யாரிடத்துல இருக்கோ அந்த அம்மாவுக்கு திரிகுணான்னு. சத்வரஜஸ்தமோ குணங்களும் மூணையும் வச்சுட்டு இருக்க. ஏன்னா இந்த மூணு குணங்கள்னாலதான் உலகத்தை படைக்கிற. சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம். சத்வகுணத்தினால என்ன வருது, சத்வாத்தம் ஜாயதே ஞானம் அப்படின்னு. சத்வத்தினால ஞானம் உண்டாது. அதனால அறிவு புலன்கள் எல்லாம் சத்வகுணத்திலிருந்து உண்டாச்சு. ஆகாசத்தினுடைய சத்வகுணத்தினால உங்க காதும், வாயுனுடைய சத்வகுணத்தினால தோலும், நெருப்பினுடைய சத்வகுணத்தினால கண்ணும், ஜலத்தினுடைய சத்வகுணத்தினால நாக்கும், பூமியினுடைய சத்வகுணத்தினால மூக்கும் உண்டாச்சு. அதனாலதான் ஜலத்தினால உண்டா இருக்கிறதுனாலதான் நாக்கானது எப்பொழுதும் ஈரப்பதம் இருக்கும். நாக்கு வத்தி போச்சுன்னு சொல்லப்படாது. வத்தி போச்சுன்னா கிருஷ்ணார்ப்பணம்னு அர்த்தம். அதே போல மூக்குல இருந்து வாசனையை தான் அறிய முடியும், இன்னொன்னு அறிய முடியாது. இப்படி இந்த புலன்கள் எல்லாம் பார்த்தேடா, அதாவது அந்தந்த பூதத்திலிருந்து உண்டாச்சு. அந்த பூதத்தினுடைய சத்வகுணத்திலிருந்து உண்டாச்சு. அதே போல அந்த பூதங்கள் இருக்கக்கூடியதான ரஜோகுணத்தினால என்ன உண்டாச்சு, மோட்டார் ஆர்கன்ஸ் வாக் பாணி பாத பாயு உபத்தங்கள் உண்டாச்சு. மீதி உலகங்கள்லாம் தமோ குணத்தினால உண்டாச்சு. இப்படி இந்த மூணு குணங்களும் அம்பாளுடைய கண்கள்னால உண்டாச்சு. சோமசூரிய அக்னிதோஷனான்னு சொல்றேனோ இல்லையா, அப்படிப்பட்டதான அந்த மூன்று குணங்கள்னால உண்டானதான இந்த உலகம். அதனால்தான் அம்பாளுக்கு என்ன பேரு திரிகுணா, மூணு குணங்களா இருக்கு சார். 131வது நாமா இருந்தது நிர்குணா நிஷ்கலா சாந்தா நிர்குணான்னு சொல்லிருக்கிறேன். அங்க நிர்குணா, இங்க திரிகுணா. துர்குணான்னு சொல்லலையோ நான் சந்தோஷப்படுது. விவகாரம் முழுக்க என்ன நிர்குணான்னா குணங்களே இல்லாதவள், ஒரு குணமும் இல்லாத குணங்களுக்கு அப்பாற்பட்டவள். பகவத்கீதையில 14வது அத்தியாயத்தில் குணாதீத ஸ்வரூபம் சொல்றத. அதே மாதிரி அம்பாள் அந்த குணாதீத வடிவமாகவும் இருக்கா, உங்களை அனுகிரகம் பண்றதுக்காக குணஸ்வரூபமாகவும் இருக்க. ஆச்சாரியர் தியானத்திலேயே இருந்துட்டு இருக்கா, இருந்தாலும் உமக்காக பூஜை பண்ற ஒரு நாள் மாதிரி பூஜை பண்ணிட்டு. ஏண்டாண்ட நான் பண்றது பார்த்தாலும் நீங்க பண்ணுவீடாங்க. நம்ம பூஜை அங்க பார்த்துட்டு ஆத்துக்கு வந்து இங்க சாயங்காலம் ராத்திரி வேளையில சாப்பிட்ட பிறகு தூக்கம் வரலன்னு சீட்டாடுறான். அங்க பார்த்துட்டு தானே வந்தீரு. எதுக்காக சொன்னார், எனக்கு உபயோகம் இல்லாத போனாலும் நீங்க பண்ணணுங்கிறதுக்காக தானே நான் உங்களை இதற்க பண்ணினேன். சொல்றது அப்படி இருந்தாலும் இவ பண்றாளோ இல்லையா, அது மாதிரி அம்பாளுடைய மூணு கண்களும் அதனால உலகம் உண்டாச்சு. இந்த உலகம் உண்டாச்சு, இது கண்ணுல இருந்து உண்டாச்சுன்னு எப்படி சொல்றேன். உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி இங்கே சொல்லியிருக்கு. கண்ணை திறந்தா உலகங்கள் உண்டாச்சு, கண்ணை மூடினா உலகங்கள்லாம் மஞ்சு போச்சு. உலகங்கள்லாம் எங்க இருந்து உண்டாச்சு, பார்வையினால உண்டாச்சு. அந்த பார்வைக்கு அவ்வளவு சக்தி இருக்குமே ஆனால் கைக்கும் காலுக்கும் எவ்வளவு சக்தி இருக்கும் யோஜனை பண்ணி பாருங்க. நினைச்ச மாத்திரத்தினால உலகத்தை உண்டு பண்றா அம்பாள், உலகத்தை அழிக்கிற அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அது திரிகண்டா. அதுக்கப்புறம் திரிகுணா, திரையோகுணா எஸ்ய அம்சா திரிகுணா. சாங்கியம் சொல்லக்கூடியதான மூல பிரகிருதியோ அல்லது நீங்க சொல்லக்கூடியதான மாயையோ சத்வரஜஸ்தமசாம் ஆசிரயத்வேன சாங்கிய சாங்கிய சம்மதா பிரகிருதி ரீதி யாவது அந்த வடிவமாகவும் வாழ்க்க. ததுக்தம் வாயு புராணே, இது எங்க சொல்லியிருக்கேன், வாயு புராணத்தில் சொல்லிருக்கேன். யோகீஸ்வரி சரீராணி கரோதி விகரோதி ச, அம்பாள் சரீரங்களை பண்றா அழிக்கவும் அழிக்கிற. நானா கிருதி கிரியா ரூப நாம விருத்தி கலீஸ்வலீலையா, நானா விருத்தி நானா ஆக்கிருத்தி. எத்தனை ஷேப் தெரியுமோ, தான் இத்தனை மனுஷால இருக்காளா, ஒரு மாதிரி ஒருத்தர் இருக்காளா, கிடையாது கிடையாது. எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு ரெண்டு காது ரெண்டு மூக்கு ஒரு வாங்கி இப்படிதான் இருக்கு. ஆனா ஒருத்தரை பார்த்து இதே மாதிரி ஐடென்டிக்கலா இன்னொருத்தர் இருக்காருன்னு பார்க்க முடியும் உங்களால, நிச்சயமா முடியாது. அதான் பாம்பாட்டிய சிருஷ்டி நானா கிருதி. அதுக்கப்புறம் கிரியா, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் செய்ய மாட்டேங்கிறது. ஒருத்தர் வலது கையில எழுதினா ஒருத்தர் இடது கையில எழுதுற, ஒருத்தர் பேனா ஒரு மாதிரி பிடிச்சுட்டா இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி பிடிக்கிற. அந்த ஸ்கூல்ல டீச்சர் படுற பாடு பார்த்து இப்படி பிடிச்சுக்கோன்னு அது வேணும்னு அப்படியே பிடிச்சுக்கணும் என்னமோ அது விவகாரம். ஒருத்தர் ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணவே மாட்டேங்கிற அது. நானா கிருதி கிரியா ரூபா உருவங்களே தனியிருக்க, நாம பெயர்கள் என்னென்னமா வச்சுருக்கா தெரியுமோ. நான் ஒரு காலத்துல ஏதோ நல்ல பேரா வச்சுக்கணும், அர்த்தம் உள்ளதான பேரா வச்சுக்கணும் அப்படிங்கிற. இப்ப என்ன வெஸ்டர்னராவது அவன் ஏதோ உட்டு கட்டு பிட்டு அப்படின்னு வச்சுக்கிறான், நம்ம அது கூட கிடையாது. அர்த்தம் இல்லாத வாக்கியத்தை அர்த்தத்தை சொல்லிட்டு புதுசா சில பேர் வச்சுருக்கால பேரு, அது வியாகரண ரீதியா அந்த பேரே பசுகு. அந்த தப்பான பேரை ஆயிரம் தானே கூப்பிட வேண்டியதா இருக்கு, அப்படித்தான் வச்சுக்கிட்டுறேன். ஆனா இதெல்லாம் இத்தனை இத்தனை ரூபங்கள் இத்தனை செயல்கள் இத்தனை பெயர்கள் நாம விருத்தி இத்தனையும் தயார்படல ஸ்வலீலையா தான் லீலாவா. உலகங்கள்லாம் எப்படி உண்டாச்சுன்னு பரமாணுக்கள்லாம் உன்னோட ஒண்ணு சேர்ந்து உலகம் உண்டாச்சுன்னு நையாயக்கன் சொல்றான். அதுக்கு பரமாணு காரணவாதம்னு பேரு. ரொட்டியிலிருந்து மாவானது எப்படி பெசஞ்சு தனி உருண்டு விருண்டையா வருதோ, அது எப்படி ரொட்டியா ஒத்தி பண்ணினேளோ, அது மாதிரி உலகம் மாறி இருக்குன்னு சொல்றான். இதுக்கு பரிணாமவாதம் தியரி ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷன் இது சாங்கியம் சொல்றான். வேதாந்தி என்ன சொல்றான், கயறு பாம்பாக தோணும் மாதிரி உலகமே பிரம்மமாக உலகமாக தோணுகிறது அப்படிங்கிறான். இதுக்கு என்ன பேரு, விவர்த்தவாதம் பேர். இந்த விவர்த்தவாதத்தில் என்ன, மூலப்பொருளானது மாறுதலை அடையலை, அது கூட்டஸ்தமாக எப்பொழுதும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா உங்களுக்கு வேற விதமாக தோணித்து. கயர் கயராகத்தான் இருக்கு, ஆனா பாம்பா பார்த்தேன், கிழிஞ்சல் கிழிஞ்சலாகத்தான் இருக்கு, நீங்க வெள்ளின்னு கருதினேன். அதே மாதிரி பிரம்மம் பிரம்மமா தான் இருக்கு, நீங்க உலகமா பார்த்துவிட்டு. சோ இதுக்கு என்ன பேரு? விவர்த்தவாதம். தியரி ஆஃப் டிரான்ஸ்பியூஷன். இந்த மூணும் ஒத்துக்கல. பாஸ்கர் ராயர் லலிதாசாஸ்திரத்தில், ஸ்ரீ வித்யா தந்திரத்தில் ஆரம்பவாதமோ பரிணாமவாதமோ விவர்த்தவாதமோ இல்லை, இதுக்கு பேர் லீலாவாதம். லீலாவாதம் என்ன அர்த்தம்? இது இப்படி நடந்தது ஏன்னு கேள்வி கேட்காதீங்க, எப்படின்னு கேள்வி கேட்காது. யாரா கேட்க வேண்டியது? அம்பாள. ஒரு நாளைக்கு நீங்க பாப்பிடலாம், நீ அம்பாள நிச்சயமா பாப்பேள் அன்னி கேளுங்க. அதனால எங்கிட்ட வராது இவன்ட்டார். இதுக்கு என்ன பேரு? லீலாவாதம் பேரு. பாலா லீலாவினோதினே. இதற்கெல்லாம் விவகாரம் இங்கே சாஸ்திரநாமத்துக்குள்ளேயே வாக்தேவிகள் சொல்லியிருக்க. அத்தனை மத கண்டனமும் சொல்லி அதுக்கப்புறம் லீலையா தயார் பண்ணிடலாம். ஜெகத் சூதே தாத்தா ஹரிரவதி விஷ்ணு க்ஷபயதி அப்படின்னு, அருத்ர க்ஷபயதி அப்படின்னு எத்தனையும் பண்ணிண்டு கரைகள் இத்தனையும் எதுக்கு பண்றது? அம்பாளுடைய புருவங்கள் அசைவுனால இவ்வளவு பண்ணியிருக்காள். அப்ப அவ்வளவு பண்ணிருக்கான்னு சொன்னா அம்பாளுடைய ஒரு சக்தி என்னன்னு சொல்றதுக்காக சொல்லிருக்காங்க. இது என்ன பேரு? லீலாவாதம். உலகம் எப்படி உண்டாச்சு? அம்பாளுடைய எண்ணம் சார். இது இப்படி இருக்கணும்னு நினைச்சுண்டா அப்படி பண்ணிவிட்டான். அவ்வளவுதான். அது ஏன் இப்படி வந்தது, என்ன ஏதுன்னு தெரியாது. அப்படிப்பட்டதான் ஒரு ஸ்வரூபம். அதனாலதான் லீலயான் ஸ்வலீலயா த்ரிதா யத்வர்த்ததே லோகே தஸ்மாத் சா த்ரிகுணோச்சதே. இப்படி மூணு விதமாக சத்துவகுணமாகவும் ரஜோகுணமாகவும் தமோகுணமாகவும் இருக்கு. அதனாலதான் அம்பாளுக்கு என்ன பேரு? த்ரிகுணா. விஷ்ணு புராணேபி சர்வபூதேஷு சர்வாத்மனி யா சக்திரபராதவா. எல்லா பிராணிகளிலும் எல்லா பொருள்லையும் இருக்கக்கூடியதான சக்தி இருக்க பார்த்தீங்களா? மூணு விதமாக குணாஸ்ரயா நமஸ்தஸ்யை சாஸ்வதாயை சுரேஸ்வரி. இப்படி சாஸ்வதமாக குணங்களை ஆசிரிச்சிருக்கிற சக்திக்கு நமஸ்காரம்னு இதே அம்சம் விஷ்ணு புராணத்திலையும் சொல்லியிருக்கு. ததா அப்படியே தேவி புராணேபி, தேவி புராணத்தில் திரிவிக்ரம திரிபதகா திரிகுணா பதானாம் பரியாயதா துவனிதா திரிவிக்ரமஹ. மூணு அடிகள்னால உலகம் எல்லாம் வியாபித்தவர். பலிகிட்ட போனார். இந்த ஒரு அவதாரத்தில்தான் யாரையும் கொல்லாம இருந்த அவதாரம். மற்ற அவதாரங்கள் எல்லாவற்றிலையும் மகாவிஷ்ணு சத்ருக்களை கொன்னதான் அவதாரம். இது கவனிச்சு பார்த்திருக்கலாம். இந்த வாமன அவதாரத்தில் மட்டும் அவர் யாரையும் கொல்லல. அவர் எல்லாம் சிம்பிளா சாந்தமா போயிடுது. நேரா போனார் பலி சக்கரவர்த்திட்ட, மூணு பாதங்கள் மூணு அடி நேர இடத்தை கேட்டார். ஏன்னா அப்பவே அவருக்கு தெரியும் இனிமேலாம் பெரிய பெரிய வீடெல்லாம் கிடையாது. மூணு அடி வாங்க முடியும் வீடெல்லாம், ஆகாசம் வரைக்கும் போக வேண்டியதுதான். மூணு அடி போறோம்ட்டார் அவருக்கு. அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் ஜாஸ்தியா வாங்கப்பா, ஏன் இவ்வளவு கேட்கறேன்னு சொன்னார். நீங்க இதை கொடுத்தா போறோம்ட்டார். என்ன ஆச்சு? சரி கொடுக்கறேன். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான் அவருடைய ஆத்தக்காரி ஜலத்தை விட்டா அவர் மூணு அடியை தானம் பண்ணிட்டார். தானம் பண்ண பிறகு நான் அளந்துக்கிறேன் மூணு அடியன்னு இழந்துக்கொண்டார். ஒரு அடியினால பூமியெல்லாம் அளந்துட்டார், ரெண்டாவது அடியினால ஆகாசம் முழுக்க அழித்தார், மூணாவது அடிக்கு இடமே இல்லையே அவங்கிட்ட, மூணு அடி கொடுக்கறேன் தானம் பண்ணி விட்டியே இல்லையேன்ட. இது அந்நியாயமாச்சு. கேட்கறப்ப அடின்னு ஒண்ணு, இப்ப அடி பெருசா எடுத்தேன்னார். நான் இந்த அடியே இந்த அடின்னு நான் கேட்டேன்னா மூணு அடித்தானே சொன்னேன். என் காலில் அளக்கணுமா, உங்க காலில் அளக்கணுமா, இல்ல வேற மூணாவது மத்தியஸ்தனா காலில் அளக்கணுமா, ஏதோ ஒன்னும் சொல்லவே இல்லையே. எனக்கு மூணு அடி வேணும்னு சொன்னேன். என் கால எப்படி இருக்கோ அப்படி கொடுங்க வந்தார். அவர் ஒத்துட்டார். தெரியும் ஏண்டா கபட நாடக சூத்திரதாரி, இவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரை என்ன பண்ணார்? மூணாவது அடி என்னன்னு என் தலையில வீங்கன்னார். அந்த பக்தியும் அந்த தர்மசாஸ்திரத்தில் கொடுத்ததான ஒரு நம்பிக்கையும் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கொடுத்ததான வாக்க மாறமாட்டேன். அதனால மூணு அடி கொடுக்கறேன்னா மூணாவது அடி கொடுக்கறதுக்கு என்னன்னு என் தலையில வைங்கன்னார். அந்த தலையில வச்சு அப்படியே கீழ்லோகத்துக்கு அனுப்பிச்சுட்டார். என்னாச்சு? ராட்சசாலெல்லாம் பூலோகத்தை விட்டு போக வேண்டியதான பரிஸ்தி. ராஜாவோட உள்ள போயிட்டார். இப்படி ஜெயிச்சு கொடுத்திருக்கார். இதனால இவருக்கு என்ன பேரு? திரிவிக்ரமன். மூணு அடிகள்னால உலகத்தை ஜெயித்தவர். அச்சா, இதே போலயே கங்கா மகாதேவி இருக்கு. அவளுக்கு திரிபதகான்னு பேர் அந்த அம்மாவுக்கு. ஸ்வர்கலோகத்துல தான் இருந்த. அந்த ஸ்வர்கலோகத்தில் இருக்கக்கூடியதான அம்பாளை பகீரதர் தன்னுடைய பித்ரு தேவதைகளுக்கெல்லாம் க்ஷேமம் வரணுங்கிறதுக்காக தபஸு பண்ணினார். அங்கிருந்து இறங்கி வரத்துக்காக யாராவது ஒரு பிடிக்கணும்னு சொன்னா பரமேஸ்வரன் வந்தார், அவருடைய ஜட்டையில விழுந்தார். சொர்க்கலோகத்தில் இருக்கிறோம், அங்கே காலி பண்ணிட்டு போகல, அங்கேயும் ஒரு ஆபீஸ் இருக்கு, அங்கேயும் சொர்க்கலோகத்தில் இருக்க வியத் கங்கான்னு பேர். ஒரு பகுதி தான் பூலோகத்துக்கு வந்திருக்கு, அந்த பகுதிக்கு பாகீரதின்னு பேர் வச்சோம், பகீரதர் கொண்டு வந்ததுனால பாகீரதின்னு பேர். இன்னொரு பகுதி என்னாச்சுன்னு இவன் என்ன பாத்தாள லோகத்தில் இருக்கா பித்ரு தேவதைகள் அவளுடைய சாம்பல், அதுக்குள்ள போகணுங்கிறத இன்னொன்னு அங்கே அழிச்சன் வர, அதுக்கு பாதாள கங்கான்னு பேர். சோ ஸ்வர்கங்கா வியத் கங்கான்னு பேர், வியத் கங்கா பாகீரதி பாதாள கங்கா, இப்படி மூணா பிரிஞ்ச அளவு அந்த கங்கா ஸ்வரூபமாக இது இருக்கு திரிகுணா. அதனால திரிவிக்ரமஹான்னு ஒண்ணு, திரிகுணான்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் திரிபதகா திரிகுணா, மூணு குணங்களோடு பதானாம் பரியாயதா துவனிதா எதுக்தம் பதை திரிபிர் பலிர்பத்தா ஸ்வர்காதி திரிபதந்தகா உற்பத்தி ஸ்திதி நாசைஷ்ட சத்வாத்யை திரிகுணோச்சதா உச்சதே. இதுதான் ஆச்சாரியர் ஜகத் சூதே தாதா ஹரிரவதி ருத்ரஹா க்ஷபயதி என கூடியதான ஸ்லோகத்தில் சொல்லியிருக்க. இப்படி திரிகுணா வரைக்கும் திரிகுணாம்பான்னு ஒரு பேர் இல்ல, ஏதோ சாந்தாம்பா கமலாம்பான்னு வைக்கிறீல, அந்த அம்பா இல்லைங்க. திரிகுணான் தனி பேரு, அம்பான தனி பேரு, அம்பான்னா அம்மான்னு அர்த்தம். இந்த முதலே சொல்லிட்டே என்ன ஸ்ரீமாதான்னு சொன்னே என்ன, ஒரு இடத்துலயும் அம்மான்னு சொன்னேன், நிறைய இடத்துல சொல்லிருக்கேன், முதல் நாம ஸ்ரீமாதா அங்கே அம்மான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 295வது நாம, அதுக்கப்புறம் அம்பிகா, 337வது நாம விதாத்ரி, 457வது நாம மாதா, முதல்ல ஸ்ரீமாதான்னு சொன்னேன், இங்க மறுபடியும் மாதா. அதுக்கப்புறம் 823வது நாம ஜனனி, 26வது நாம 826 பிரசவித்ரி, அப்புறம் 936 நாம விஸ்வமாதா, எல்லாமே அம்மாவை சொல்லியிருக்கேன். ஆனா ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக இருக்கு, அதனால இங்கே தனியாக மாதான்னு சொல்லியிருக்கேன். இப்படி அம்பா ஸ்ரீ ஈஸ்வரஸ்ய குணத்ரயஸ்யாபி மாதா, அந்த பரமேஸ்வரனுக்கு இருக்கக்கூடியதான மூணு குணங்களுக்கு மூணு குணங்களையும் அளவிடுறவள். இங்க மாதான என்ன அர்த்தம், அளவிடுறவள் அர்த்தம். யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தே 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 நமோ நம, மாத்ரு ரூபேண அம்மா, அம்மா ஸ்வரூபமா இருக்கான்னு அளவிடுற ஸ்வரூபம் மாத்ருமான மேயம். அது எப்படி உங்களுக்கு தெரியும், அம்மான்னு சொல்லப்படாதோ படாதுன்ட்டார். ஏண்டன்னா அடுத்த நாம பிராந்தி ரூபேண சம்ஸ்திதான் இருக்கு, முதல்ல இருக்கிறது அளவிட்ட நல்ல ஜானமும் சமய ஜானமும்னு சொன்னாதான் ரெண்டாவது பிராந்தி ஜானம் வரும். யாதேவி சர்வபோதேஷு பிராந்தி ரூபேண சம்ஸ்திதான், அதுக்கு முன்னால் இருக்கிறது நல்ல ஜானம் யதார்த்த ஜானம் தத்வதி தத்பிரகாரகமான ஜானம் அப்படின்னு யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண, அதுக்கு எத்தனை அர்த்தங்கள் பண்ணியிருக்க. துர்கா சப்தசதிக்கு வியாக்கியானத்தை பார்க்கும் பொழுது அது பார்ப்போம். ஒவ்வொன்றுலயும் ஒரு வைச்சித்தியம், ஜென்மம் போராதுன்னு அத்தான விஷயங்கள் எழுதியிருக்க. இதுல இப்ப என்ன இருக்கு, ஈதிருஷ்ய குணத்ரயஸ்யாபி மாதா காரணபூதா, பரமேஸ்வரன் இந்த சமயத்துல இதை செய்யணும் அப்படின்னு அதை அளவிட்டு பண்ணியிருக்காளாம். அதனால்தான் பரமேஸ்வரன் உலகத்திலும் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கார். சிவசக்தியா யுக்தோ எதிபவதி சக்த பிரபவிதும் நடே தேவம் தேவோ நகல குசலஸ்பந்திதுமதி அசஸ்வாமாராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதமகிருத புண்ணிய பிரபவதி அப்படின்னு பரமேஸ்வரன் உலகத்தை உண்டு பண்ணணுமேயானால் அதுக்கு அவரிடத்தில் இருக்கக்கூடியதான குணங்களை சரிப்படுத்தணும், சரிப்படுத்தக்கூடியதான சக்தி அம்பா அப்படிங்கறதான் இங்க அம்பாங்கிற பதத்துக்கு அர்த்தம். எத் தந்திரேஷு மந்திர ஜீவஹா இச்சதே, இதை கவனிக்கணும். சௌந்தர்யில முதல் ஸ்லோகத்துல படிங்கோன்னு ரொம்ப பேருக்கு சொல்றோம். அந்த முதல் ஸ்லோகத்துல என்ன அப்படி விசேஷம் இருக்கு, சிவன் சக்தியோட சேர்ந்தா உலகத்தை படைக்கிறார், சக்தி சண்டை போட்டு தனியா இருந்ததுன்னா சிவன் ஒன்றும் பண்ண முடியாது, அதான் நமக்கு தான் தெரியுமே. ஆத்துல அவ ஹெல்ப் பண்ணினா தான் உங்களால பண்ண முடியும், சாப்பாடு போடல காஃபி பண்ண முடியலன்னு எதாவது நடக்கிறதோ ஒன்றும் கிடையாது, தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா விவகாரம் என்னடா, அப்படி எல்லா காரியமும் நமக்கு நடக்கணுமே ஆனால் சக்தி ஸ்வரூபம் வேணும், இது தெரிஞ்ச விஷயம் தானே. இதனை வசத்தியா சொல்லுண்டே இருக்கு, நீங்க அப்படின்னு சொன்னா அது இல்ல சார், இந்த ஸ்லோகத்துல ஒரு ரகசியமான மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் என்ன? நீங்க சொல்லக்கூடியதான எல்லா மந்திரங்களுக்கும் உயிரை கொடுக்கறது. காலம்பரையில் இந்த ஒரு ஸ்லோகம் நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க ஜபிக்கக்கூடியதான காயத்ரி மந்திரமும் மற்ற எல்லா மந்திரங்களும் அது ஒரு உயிரை பெறுகிறது. அதனாலதான் இதுக்கு என்ன பேரு, மந்திர ஜீவ இதி உச்சதே எத் தந்திரேஷு மந்திர ஜீவா, மந்திரத்தை உயிராக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். இந்த அம்பாளுடைய உருவத்தை தாங்கள் நினைக்கவே இல்லை என்றால் அந்த பண்ணியதான மந்திரமானது அப்படியே இருக்கும். அது பலத்தை உங்களுக்கு எடுக்கணுமே ஆனால் என்ன வேணும், இந்த மந்திர ஜீவம் வேணும். இது ஒரு ரகசியமான அர்த்தம். அதான் தந்திர ராஜே தேஜசாம் சக்தி மூர்த்தினாம் பிரபஞ்சஸ்ய அபி காரணம். மூணு சக்திகளுக்கும் அப்பாற்பட்டதான எந்த ஸ்வரூபம் உண்டோ, பிரபஞ்ச காரணமான சக்தி இருக்கோ, குணத்ரயம் அமீஷாம்ச, மூணு குணங்களும் சத்வரஜஸ்தமோ குணங்களும் அமீஷாம்ச, இந்த சக்திகளுக்கும், சக்தி என்ன, வாமாத்யேத ரௌத்ரி, இப்படி சக்திகளுக்கும் எத் காரணமுதாகிருதம் தத் ஸ்வரூப அனுசந்தான சித்தி, இந்த மூணு ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணக்கூடியதான சித்தியும் சம்யத்வமீரிதம் தன்மந்திர வீரியமுத்திஷ்டம். இதுக்குதான் மந்திர வீரியம் இருக்கு. இப்ப சௌந்தர்யில் இருக்கக்கூடியதான முதல் ஸ்லோகம் இருக்கே, அது முதல்ல ஒரு தரம் காலமா நினைச்சோமையானால் நீங்க பண்ணக்கூடியதான மந்திரம் சித்திக்கும். ஏதோ நம்ம ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், ஜபம் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கப்படாது, அது சித்திக்கணும், பலத்தை கொடுக்கணும். எனக்கு தெரியலையே தெரியலையே குரு சொன்னதை மறந்துட்டேன். இந்த ஸ்லோகம் முதல்ல சொல்லுங்கோ, காலம் எழுந்து சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்கோன்னு சொன்னோம், மறந்தாச்சே. வேற என்ன, எதுவாத ஆயிரம் சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் எடுத்துக்க முடியுமா, எது நமக்கு முக்கியமா தோன்றதோ அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறோம். மந்திர வீரியம் நீங்க சொல்லக்கூடியதான மந்திரமானது விதிவர்த்தனமாகணுமே என எதேவ வித்யா கரோதி உபனிஷதா ஸ்ரத்தையா சதேவ வீரியவத்தரம் பவதி சொன்னது இங்கதான். அந்த மந்திர வீரியம்ங்கிறது நீங்க சொல்லிருக்க ரகசியமாக, தன் மந்திர வீரியம் உத்திஷ்டம் மந்திராணாம் ஜீவ ஈரிதா, இந்த மந்திர வீரியத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திர வீரியம் சொல்றேனே, இது இந்த ஸ்லோகத்துல இந்த ரகசியம் இருக்கு, அந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்கும் ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தையும் சொல்றேன்னு ஆரம்பிச்சிருக்க இருக்கட்டும். அசேஷா சகல ஜெகதம் பாவா, உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளுக்கும் எல்லா பொருளையும் உண்டு பண்ணினவள் ஜெகதம் பாவா. அப்புறம் திரிகோணம் யோனி சக்கரம் கச்சதி திரிகோணகா, அதுக்கப்புறம் இன்னொரு நாம திரிகோணகா. ஸ்ரீ சக்கரத்துல ஒன்பது சக்கரங்கள் இருக்கு, வெளியில இருக்கக்கூடியது நாலு மூணு சதுரங்கள், அங்கே திரைலோக்கிய மோகன சக்கரம்னு பேரு. அந்த திரைலோக்கிய மோகன சக்கரத்திலிருந்து ஆரம்பிச்சு அதுக்குள்ள போயிட்டேன்னா பதினாறு இதழ்கள் இருக்கக்கூடியதான ஒரு தாமரை இருக்கு. அந்த தாமரைக்கு சர்வாசா பரிபூரக சக்கரம், இந்த மூலகத்தையும் மோகனம் பண்ணி இது பிரயோஜனம் இல்லை, இந்த இலகிலேயே உழந்திருக்கக்கூடியதான மனிதனை அவனை திருத்தி அம்பாளானவள் என்ன பண்ணியிருக்கா, அவனுக்கு ஆசைகள் என்னென்ன மனசுல இருக்கோ அது பூர்த்தி பண்ணியிருக்க, அதனால சர்வாசா பரிபூரக சக்கரம். அடுத்ததாக அவன் என்ன பண்ணியிருக்கான், இவனிட்ட மற்ற ஜனங்கள் வந்து இவனை தொந்தரவு பண்ணாம இவனை காப்பாற்றணும். நானும் தான் சார் ஜபம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன், ஆசமனம் பண்றப்ப அச்சுதாய நமகான்னு சொன்னா தும்மல் வருது, அதனால அதை சொல்றதில்ல. தினமும் நான் பார்த்துட்டேன், அச்சுதாய நமகான்னு சொன்னா தும்மல் வருது. இப்ப தும்மினதுக்கு ஆசமனம் பண்ணணுமா, பழைய ஆசமனம் கண்டினியூ பண்ணணுமா தெரியல. ஸ்மிருதே ஆதாமே இருக்கே, இப்படி எல்லாம் ப்ராப்ளம் வருது. கணபதி ஹோமம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா கணபதி ஹோமம் பண்ணினா இடையூறுகள் போகும், கணபதி ஹோமம் பண்றதுக்கே இடையூறு வந்ததுன்னா என்ன பண்றது சொல்ல தெரியலையே. ஆகையால் தான் இது ரொம்ப சிரமமா இருக்குன்னு, இவனுக்கு யாரும் தொந்தரவும் வராம பண்ணணுங்கிறதுக்காக தான் அடுத்தது சர்வ சங்கோபண சக்கரம்னு எட்டாவது சக்கரம். என்னத்தான் இருந்தாலும் நாம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் சார், நமக்கு சௌக்கியமா இருக்க, வீட்டுல இருக்கிறவாளுக்கெல்லாம் நீங்களும் தான் கண்ணை மூடிட்டு ஜபம் பண்ணிட்டே இருக்கீங்க, வீட்டுல போய் ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வந்தா கொஞ்சம் காரியமாகுமே இப்படின்னு ஆரம்பிச்சான்னா உங்களால என்னத்தை ஜபம் பண்ண முடியும். அந்த ஒத்துழைப்பு வரணுங்கிறது வீட்டுல யாரும் உங்களை ப்ராப்ளம் கேட்காம சர்வ சௌபாகியதாயக சக்கரம், அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியதான சர்வ சௌபாகியதாயகம். காத்துல காசு இருக்கு சார், என்ன பண்றது, பொருள் வேணுமே, சர்வார்த்த சாதக சக்கரம், அதுக்கு அடுத்ததா சக்கரம். அதுக்கப்புறம் காசு வந்தா மட்டும் போறாது, அது பத்திரமா இருக்கணும். சர்வ ரக்ஷாகர சக்கரம், எப்படி அந்த சக்கரங்கள் உள்ள போயிருக்குன்னு பாருங்க. அந்த ரக்ஷாகர சக்கரம் இருக்கிறப்பறம் எல்லாமும் இருக்கு சார், ஆனா உடம்புதான் சரியா இல்ல, தலைவலி கால்வலி மூக்கு வலி எதையும் சாப்பிடப்படாதுங்கிறாரு டாக்டர். ஒரு லட்டு சாப்பிட்டேன்னா அடுத்த நாளைக்கு யமதர்சனம், சாப்பிடறதுக்கு முன்னாலேயே யமதர்சனம் பாரு. இப்ப விவகாரம் என்னாச்சு, சாப்பிடப்படாதுங்க, என்ன லாபம்? அதனால சர்வ ரோகஹர சக்கரம், இத்தனையும் ஆனப்பறம் மந்திர வீரியத்தை அறியக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கு. அதான் சர்வ சித்திப்பிரத சக்கரம். இது அந்ததான் சர்வானந்தமய சக்கரம். இப்படி இந்த 9 விதமாக பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம், அந்த நடுவுல இருக்கக்கூடியதான முக்கோணம் இருக்கு பார்த்தா ஸ்ரீசக்கரத்துல, அது 8வது ஆவரணம்ங்கிறத, அதுல மகாகாமீஸ்வரி மகாவஜ்ரேஸ்வரி மகாபகமாலினின்னு 3 கோணத்திலையும், நடுவுல லதா மகாத்திருப்பந்தரி நடுவுல இருக்கக்கூடியதான கோணத்துல 9வது சக்கரமாக பூஜை பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு ஸ்வரூபத்துக்கு திரிகோணகான்னு பேர். இந்த அம்மாவுக்கு என்ன பேரு? திரிகோணகா. இப்படி அம்பாளுடைய ஸ்வரூபம் திரிகோண ரூபிணி சக்தி பிந்து ரூப பரசிவ ஸ்மிருதா அவினாபாவ சம்பந்த தஸ்மாத் பிந்து திரிகோணயோ அப்படின்னு ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடியதான நடு திரிகோணத்துக்கும் நடுவில் இருக்க பிந்துக்கும் அவினாபாவம், ஒன்ன விட்டு ஒன்னு இருக்காதுங்கிற ஒரு சம்பந்தம்னு திரிசதியில சொல்லியிருக்கு. அது மேல போய் பார்க்க போறோம். அந்த அம்சத்தையும் 8-9 சக்கரங்களை பிரிக்கப்படாது அப்படின்னு விசேஷமாக இங்கே சொல்லியிருக்க. இப்படி இந்த நாம சொன்ன பிறகு அனகா அத்புத சாரித்ர வாஞ்சித அர்த்த பிரதாயினி, வாஞ்சித அர்த்தம் நீங்க எதை கேட்கிறீங்களோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். தொதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வ தகனா துவமேகா நைவாசி பிரகடித வராபித்யபிநய பயாத்ராதும் தாதும் பலமபிஜ வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானம் தவஹி சரணாதேவ நிபுணவ் அப்படின்னு விசேஷமாக அம்பாள் லோகத்துல எல்லா பிராணிகளுக்கும் அம்பாளை தியானம் பண்றவாளுக்கு சகலமான பதார்த்தத்தையும் கொடுக்கிறாங்கிற அர்த்தம் வாஞ்சிதார்த்த பிரதாயினி. பிறக்கும் பொழுது கொண்டு வந்ததில்லை, பிறந்தும் மேல் இறக்கும் பொழுது கொண்டு போவதில்லை, இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவம் தந்ததென்று கொடுக்கறியா. இந்த பரமேஸ்வரன் தானே நமக்கு கொடுத்த. இங்கிருந்து மேல பிறக்கிறப்ப அம்மா வயிற்றுல வளர்ப்ப ஏதாவது இந்த கையில ஒரு 4 தங்க கட்டி இந்த கையில் 4 தங்க கட்டி கொண்டு வந்துடா, ஒண்ணுமே கொண்டு வரலையே. போறப்ப யாராவது ஒரு பிளாஸ்டிக் கார்டாவது எடுத்துட்டு போறானோ, இருக்கிறப்பதான் பர்ஸ் நிறைய கார்டு. அந்த பர்ஸ் தொலைஞ்சதுன்னு வச்சுக்கலாம், எல்லா பேங்க் கார்டும் போச்சு, எல்லா இன்ஃபர்மேஷனும் செல்போன்ல வச்சுட்டு இருக்கான். அது செல்போன் போச்சுன்னா இவனே போயிட்டான். அப்படின்னா வச்சுட்டு இருக்க மனுஷன் போறப்பும் எடுத்துட்டு போறதில்ல, வரப்பும் இருக்கிற காலத்துல பகவான் நமக்கு கொடுத்தார். அது 4 பேர் கொடுக்க வேண்டாமா? இந்த கொடுக்கற புத்தி உங்களுக்கு கொடுக்கற அப்பா என்னாச்சு, நாம எல்லாம் நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணணும், பூஜைகளுக்கும் கோயிலுக்கும் நல்ல காரியத்துக்கு இந்த சரீரம் உபயோகப்படணும், நம்மகிட்ட இருக்கிற காசு அந்த அம்பாளுக்கு உபயோகப்படணும் அப்படின்னு நீங்க பண்ணினாலையானால் ஜனங்களுக்கு உபயோகப்படக்கூடியதான ஸ்வரூபத்தை உங்களுக்கு வாஞ்சித அர்த்த பிரதாயம், அம்பாள் நினைத்ததான பொருளை உங்களை கொடுக்காது. நீங்க நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இல்லையானால் அதுக்கு வேண்டியதான காசை அம்பாள் கொண்டு வந்து கொடுப்பா. இப்படி அழகான நாமாக்களுடைய அர்த்தத்தை சொல்லப்படுறார். மேல்பாகத்தை அடுத்த புதன்கிழமணிக்கு அற்புதமா பார்ப்போம். சனிக்கிழமணிக்கு பஞ்சசீ கிளாஸ் உண்டு.